இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சாரா தாம் செந்தினி
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
சந்தேகத்தை தீர்க்கும் வழி. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற அநேக சில நேரங்களில் சந்தேகத்தால் குழம்பி தவிக்கிறார்கள். வேதாகமத்தில் அவர்களுக்கு விளங்காதவை அல்லது விளங்க முடியாதவை இருப்பதால் சாத்தான் அவற்றை காட்டி தேவன் தந்த வெளிப்பாடு வேதாகமம் என்கின்ற உண்மையில் அவர்களுடைய விசுவாசத்தை குலைக்க பார்க்கிறான். சரியான வழியை நான் தெரிந்து கொள்வது எப்படி? வேதாகமம் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையானால் இந்த சந்தேகங்களிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் விடுபடுவது எப்படி என்று கேட்கிறார்கள். நாம் விசுவாசிப்பதற்கு போதுமான ஆதாரங்களை தேவன் கொடுக்கிறார். அப்படி கொடுக்காமல் தேவன் ஒருபோதும் விசுவாசிக்க சொல்வதில்லை. தேவன் இருக்கிறார் என்பதையும் அவர் குணத்தையும் அவர் வார்த்தை உண்மை என்பதையும் நம் பகுத்தறிவுக்கு ஏற்றவாறு தேவன் தம் சாட்சிகளால் நிலைநாட்டுகிறார். ஏராளமான சாட்சிகள் இருந்தாலும் சந்தேகம் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகளை தேவன் நீக்கிவிடவில்லை. கண்ணால் காண்பதில் அல்ல, சாட்சிகள் மேல்தான் நம் விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். சந்தேகம் கொள்ள விரும்புகிறவர்களுக்கு தருணம் கிடைக்கும். அதே வேளையில் உண்மையாகவே சத்தியத்தை அறிய விரும்புகிறவர்களுக்கு தங்கள் விசுவாசத்தை நிலைநிறுத்துவதற்கான ஆதாரங்கள் ஏராளமாய் இருக்கின்றது. எல்லை இல்லாதவரின் குணத்தையோ செயல்களையோ எல்லையுள்ள மனிதர்கள் முழுவதும் அறிந்து கொள்வது இயலாத காரியம். உயர்கல்வி கற்றவர்களுக்கும் அறிவு கூர்மை பெற்றவர்களுக்கும் கூட பரிசுத்த தேவன் பெரும் மறைப்பொருளாகவே இருந்து வருகிறார். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ? அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? யோபு 11:7-8. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார், ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ரோமர் 11:33. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, ஆனாலும் நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். சங்கீதம் 97:2. எல்லையில்லா வல்லமை உள்ளவரிடம் அளவில்லா அன்பும் இரக்கமும் உள்ளதை உணரும் அளவுக்கு நம்மோடு அவர் செயல்படுகிற விதத்தையும் அவருடைய செயல்பாடுகளின் நோக்கங்களையும் நாம் அறிந்து கொள்ளலாம். எந்த அளவிற்கு நமக்கு தெரிந்திருந்தால் நமக்கு நல்லதோ அந்த அளவுக்கு அவர் திட்டங்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு அப்பால் இன்னமும் சர்வ வல்லவரின் கரத்தையும் அன்பு நிறைந்த உள்ளத்தையும் நாம் நம்ப வேண்டும். மனிதர்கள் முழுவதும் புரிந்து கொள்ள முடியாத பெரும் மறைப்பொருள்கள் தேவனில் இருப்பது போல தேவ வார்த்தையிலும் மறைப்பொருள்கள் உள்ளன. அதனை முழுமையாக புரிந்து கொள்ள குறைந்த புத்தியுள்ள மனிதரால் ஒரு காலம் முடியாது. உலகத்தின் பாவம் நுழைந்தது, கிறிஸ்து மனிதனாய் வந்தது, மறுபடியும் பிறந்தது, உயிர் திருந்தது போன்ற பல மறைப்பொருள்கள் வேதாகமத்தில் உள்ளன. மனித அறிவால் அவற்றை முழுமையாக விளக்கவோ விளங்கவோ முடியாது. தெய்வாதீனங்களின் மறைப்பொருள்கள் நமக்கு விளங்காததால் அவருடைய வார்த்தைகளை சந்தேகிக்க எந்த நியாயமும் இல்லை. இந்த பூமியில் நாம் ஆராய்ந்தறிய முடியாத மறைப்பொருள்கள் நம்மை சுற்றிலும் இருக்கின்றன. சிறு உயிரினங்களில் வெளிப்படுகிற பிரச்சனைகளுக்கும் விளக்கம் அளிக்க கூட நம் சிறந்த தத்துவ ஞானிகளுக்கு திறனில்லை. இயற்கை உலகெங்கும் நம் புத்திக்கு எட்டாத அதிசயங்கள் உள்ளன. ஆவிக்குரிய உலகில் நம் புத்திக்கு எட்டாத மறைப்பொருள்கள் இருந்தால் நாம் ஆச்சரியப்படலாமா? மனித மனதின் குறைச்சலுக்கு குறைபாடுமே புரியாமைக்கு காரணம். வேத வாக்கியங்களில் தெய்வீக தன்மைக்கு போதுமான ஆதாரங்களை தேவன் அதில் வைத்திருக்கிறார். தெய்வாதீனங்களின் மறைப்பொருள்கள் அனைத்தும் நமக்கு விளங்கவில்லை என்பதற்காக நாம் அவர் வார்த்தையை சந்தேகிக்க கூடாது. வேதாகமத்தின் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் என்கிறார் அப்போஸ்தலராகிய பேதுரு. 2 பேதுரு 3:16. வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடியாத பகுதிகள் இருப்பதால் அவற்றை வேதாகமத்திற்கு எதிரான தர்க்கங்களாக சந்தேகவாதிகள் கூறி வருகிறார்கள். ஆனால் ஆவியானவரின் ஏவுதலால் வேதாகமம் எழுதப்பட்டதற்கு இவையே பெலத்த ஆதாரங்கள். தேவனை பற்றி எளிதில் புரிந்து கொள்ள முடியாத எதுவும் வேதாகமத்தில் இல்லாதிருந்தால் தேவனுடைய மேன்மையையும் மகத்துவத்தையும் அற்ப புத்தியுள்ள மனிதர் புரிந்து கொள்ள முடிந்திருந்தால் வேதாகமத்தை கொடுத்தவர் தேவனே என்பதற்கு ஆதாரம் இல்லாமல் போயிருக்கும். அதிலுள்ள கருத்துகளின் மேன்மையும் ஆழமுமே அது தேவனுடைய வார்த்தை எனும் விசுவாசத்தை நம்மில் உண்டாக்குகின்றன. மனித மனதின் தேவைகளுக்கும் வாஞ்சைகளுக்கும் ஏற்றபடி சத்தியத்தை வேதாகமம் எளியமையாக விளக்குகிறது. அதனால் உயர்கல்வி கற்றோரின் சிந்தைகளை அது திகைக்க செய்து கவர்ந்திழுக்கிறது. தாழ்மையுள்ள கல்லாதோரும் இரட்சிப்பின் வழியை கண்டுணர செய்கிறது. ஆனாலும் எளிய விதத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த சத்தியங்கள் மிக மேன்மையான கருத்துகளை சொல்கிறது. அவை நம் சிந்தனைக்கு எட்டாதவை, நம் புரிந்து கொள்ளும் திறனுக்கு கிட்டாதவை. தேவன் சொல்லி இருக்கிறார் என்பதால் மட்டுமே நம்மால் அவற்றை நம்ப முடிகிறது. எந்த ஆத்மாவாக இருந்தாலும் தேவ திட்டம்படி இரட்சிக்கப்படுவதற்கு தேவனிடம் மனம் திரும்பி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசம் வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இரட்சிப்பின் திட்டம் தெளிவாக கூறுகிறது. இதை எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் இந்த சத்தியங்களுக்கு பின்னால் அவருடைய மகிமையை மறைத்து வைத்துள்ள மறைப்பொருள்கள் உள்ளன. அவை ஆராய்பவரின் அறிவை விஞ்சுபவை. ஆனாலும் சத்தியத்தை உண்மையாய் தேடுவோருக்கு விசுவாசத்தையும் பக்தியையும் அவை தருகின்றன. அவர்கள் வேதாகமத்தை அதிகமாக ஆராயும் போது அது ஜீவனுள்ள தேவ வார்த்தை என்பதையும் அதிகமாக உணருவார்கள். தெய்வீக வெளிப்பாட்டின் மகத்துவத்திற்கு முன் மனித அறிவு தலைவணங்கும். வேதாகமத்தின் மேன்மையான சத்தியங்களை நாம் முழுவதும் புரிந்து கொள்ள முடியாததென்பதை ஒத்துக்கொள்ளும் போது எல்லையில்லா மனதை புரிந்து கொள்ள எல்லையுள்ள மனிதனால் முடியாதென்பதை ஒத்துக்கொள்ளுகிறோம். மனிதன் தன் அற்ப அறிவால் சர்வ அறிவுள்ளவரின் திட்டங்களை புரிந்து கொள்ள முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளுகிறோம். தேவ வார்த்தையின் எல்லா மறைப்பொருள்களையும் புரிந்து கொள்ள முடியாததால் நாத்திகர்களும் சந்தேகவாதிகளும் வேதாகமத்தை புறக்கணிக்கிறார்கள். வேதாகமத்தை விசுவாசிப்பதாக சொல்லுகிற எல்லோருக்குமே இந்த ஆபத்திலிருந்து தப்புவதில்லை. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறார் அப்போஸ்தலன். 3:12. வேத உபதேசங்களை கருத்தூன்றி படிப்பதும் வேத வாக்கியங்கள் வெளிப்படுத்துகிற அளவுக்கு தேவனுடைய ஆழங்களை ஆராய்வதும் சரியானதே. 2 கொரிந்தியர் 2:10. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் என்றாலும் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்குரியவைகள். உபாகமம் 29:29. ஆனால் மனிதனின் ஆராய்கிற திறனை புரட்டுவதே சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது. வேதாகமத்தை ஆராய்வதில் மனிதர்களிடம் ஒருவித பெருமை காணப்படுகிறது. எனவே வேத பகுதி ஒன்றை தங்களுக்கு திருப்தியான வகையில் விளங்க முடியவில்லை என்றால் தாங்கள் தோல்வியடைந்ததாக நினைத்து பொறுமை இழக்கிறார்கள். தேவன் தந்த வார்த்தைகள் புரியவில்லை என்று ஒப்புக்கொள்வது அவமானம் என்று நினைக்கிறார்கள். தேவசித்தம்படி சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த ஏற்ற காலம் வரும் வரை பொறுமையோடு காத்திருக்க அவர்கள் விரும்புவதில்லை. தேவ உதவியின்று வேதாக வாக்கியங்களை விளங்கிக் கொள்ள மனிதன் ஞானம் போதும் என்று நினைக்கிறார்கள். அப்படியே விளங்காவிட்டால் வேத அதிகாரத்தை மறுதளிக்கிறார்கள். வேதாகம சொல்கிறதென்று அநேகர் சொல்லுகிற பல கொள்கைகளும் கோட்பாடுகளும் வேதாகமத்தில் இல்லை. வேதாகம கருத்துக்கு அவை முரணானவை. பலர் மனதில் சந்தேகமும் குழப்பமும் உண்டாவதற்கு இந்த கொள்கைகள் தான் காரணம். இந்த கொள்கைகள் எவ்விதத்திலும் வேதாகமத்திலிருந்து வந்தவை அல்ல, மனிதரின் புரட்டுகளால் தோன்றியவை. சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் தேவனையும் அவருடைய செயல்களையும் முழுமையாக புரிந்து கொள்வது சாத்தியம் என்று வைத்துக் கொள்ளுவோம். அவர்கள் அந்நிலையை அடைந்த பிறகு புதிய சத்தியம் எதுவும் இருக்காது, அறிவு வளர்ச்சி இருக்காது, மனதில் முன்னேற்றம் இருக்காது. அதன் பிறகு தேவன் உயர்ந்தவராக தெரிய மாட்டார். அறிவின் எல்லையை எட்டிவிட்டதால், சாதனைகள் எல்லாம் சாதித்து விட்டதால் மனிதனின் முன்னேற்றமும் அத்தோடு முடிகிறது. காரியம் இப்படி இல்லாததற்கு தேவனை சோஸ்தரிப்போமாக. தேவன் எல்லை இல்லாதவர். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கொலேசியர் 2:3. நித்திய காலம் முழுவதும் மனிதன் ஆராய்ந்து கொண்டும் கற்றுக்கொண்டும் இருப்பார்கள். அவருடைய ஞானம், தயவு, வல்லமை பற்றிய புதிய பொக்கிஷங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், முடிவே இருக்காது. இந்த உலக வாழ்க்கையிலும் கூட தம் வார்த்தையின் சத்தியங்கள் தம் ஜனங்களுக்கும் என்றும் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி மட்டும் உண்டு. தேவ வார்த்தையை கொடுத்த அந்த ஆவியானவர் நமக்கு உதவினால் மட்டுமே அவர் வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார்கள். 1 Corinthians 2:11-10. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்பதே இரட்சகர் தமக்கும் அடியார்களுக்கு தந்துள்ள வாக்கு தத்தம். 16:13-14-18. மனிதன் தன் பகுத்தறியும் திறனை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதாகமத்தை ஆராய்ந்தால் சிந்தை மேன்மையடைந்து வெளப்படும். வேறெந்த ஆராய்ச்சியிலும் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. என்றாலும் பகுத்தறிய கடவுளாகிவிடக்கூடாது. இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் பகுத்தறிவானது மனித மனதின் குறைவுக்கும் குறைபாட்டுக்கும் உட்பட்டது. வேதாகமத்தின் மிக தெளிவான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி, வேத வாக்கியங்கள் நம் பார்வைக்கு மங்களாகி விடாதபடிக்கு சிறு பிள்ளையின் நேர்மையும் விசுவாசமும் வேண்டும். கற்றுக்கொள்ளுகிற ஆசை வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாட வேண்டும். தேவனுடைய ஞானத்தையும் வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் புரிய முடிவில்லையே என்கிற உணர்வு வரும்போது நம்மில் தாழ்மை ஏற்படும். அவர் சமூகத்தில் நாம் பிரவேசிக்கும் போது ஏற்படுகிற பரிசுத்த பயபக்தி அவர் வார்த்தையை திறந்து வாசிக்கும் போது ஏற்பட வேண்டும். வேதாகமத்தை வாசிக்க துவங்கும் போது தன்னை விட மேம்பட்ட அதிகாரம் இருப்பதை பகுத்தறிவு ஒத்துக்கொள்ள வேண்டும். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவருக்கு முன் இருதயமும் அறிவு திறனும் தலைவணங்க வேண்டும். புரிந்து கொள்வதற்கு கடினமாக அல்லது மங்களாக தோன்றுகிறவை அநேகமுண்டு. புரிந்து கொள்ள நாடுவோருக்கு தேவன் அவற்றை தெளிவாகவும் எளிமையாகவும் மாற்றி கொடுப்பார். ஆனால் ஆவியானவரின் வழிகாட்டுதல் இல்லையானால் தேவ வாக்கியங்களின் அர்த்தத்தை தவறாக புரிவதுக்கும் திரித்து கூறுவதும் தொடர்கதையாகிவிடும். எந்தவித லாபமும் இல்லாமல் அநேகர் வேதம் வாசிக்கிறார்கள். பல சமயங்களில் அவர்கள் வேத வாசிப்பால் தீமையும் ஏற்படுகிறது. ஜபிக்காமலும் பக்தி இல்லாமலும் வேத வார்த்தையை வாசிக்க திறக்கும் போது எண்ணமும் நாட்டமும் தேவன் மேல் நிலைத்திராமலே அவர் சித்தத்தோடு இசைவில்லாமலோ இருக்கிற போதும் மனதை சந்தேகங்கள் சூழ்ந்து கொள்கின்றன. அத்தகைய வேத வாசிப்பால் சந்தேகம் பலப்படுகிறது. சிந்தையை எதிரி ஆட்கொள்கிறான், தவறான விளக்கங்களை கொடுக்கிறான். சொல்லிலும் செயலிலும் தேவனோடு இணங்கி செல்ல விரும்பாதவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் வேத வாக்கியங்களை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய விளக்கங்களை நம்பினால் அது ஆபத்தில் தான் முடியும். வேதாகமத்தில் முரண்பாடு உள்ளதாவென கண்டுபிடிக்க நினைக்கிறவர்கள் ஆன்மீக வெளிச்சம் பெறாதவர்கள். அவர்கள் பார்வை தவறாக இருப்பதால் உண்மையில் தெளிவானதும் எளிதானதுமான கருத்துகளில் சந்தேகப்படுவதற்கு அநேக காரணங்களை கண்டுபிடிப்பார்கள். பெரும்பாலும் பாவத்தை விரும்புவதே சந்தேகத்திற்கு அவநம்பிக்கைக்கும் உண்மையான காரணம். ஆனால் அதனை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். பெருமையும் பாவ விருப்பமும் உள்ள இருதயம் வேத உபதேசங்களையும் கட்டுப்பாடுகளையும் விரும்புவதில்லை. அதன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய விரும்பாதவர்கள் அதன் அதிகாரத்தை சந்தேகிப்பார்கள். சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதன் மேல் நேர்மையான வாஞ்சையுள்ள மனதும் அதற்கு கீழ்ப்படிய விருப்பமுள்ள இருதயமும் வேண்டும். இத்தகைய மனநிலையோடு வேதாகமத்தை ஆராய்கிற எவரும் அது தேவனுடைய வார்த்தை என்பதற்கான ஏராளமான ஆதாரங்களை கண்டு கொள்வார்கள். தங்களை இரட்சிப்பிற்கேதுவான ஞானிகளாக்கும் அதன் சத்தியங்கள் குறித்த அறிவையும் பெற்றுக்கொள்வார்கள். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசத்தை அறிந்து கொள்ளுவான் என்கிறார் கிறிஸ்து. யோவான் 7:17. உங்களால் புரிந்து கொள்ள இயலாதவைகள் பற்றி கேள்வி எழுப்பி குற்றம் காண்பதற்கு பதிலாக ஏற்கனவே உங்களிடம் இருக்கிற வெளிச்சத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது இன்னும் அதிக வெளிச்சத்தை பெறுவீர்கள். உங்கள் புத்திக்கு இப்பொழுது தெளிவாக உள்ள ஒவ்வொரு கடமையையும் செய்வேன் என்று செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் சந்தேகம் விளங்கும். புரியாததால் இதுவரை செய்யாதிருந்த கடமைகளை செயல்படுத்த பலன் கிடைக்கும். எல்லாம் கற்றவரிலிருந்து எதுவும் கல்லாதவரை எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வெளிப்படையான ஓர் ஆதாரம் இருக்கிறது. அது அனுபவம் என்னும் ஆதாரமாகும். அவருடைய வார்த்தை நிஜம் என்பதையும் அவருடைய வாக்கு தத்தங்கள் உண்மை என்பதையும் அனுபவத்தால் உணரும்படி உங்களை அழைக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்கிறார் சங்கீதம் 34:8. பிறர் வார்த்தையை சார்ந்திருப்பதை விட நாமாகவே ருசி பார்க்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்கிறார் யோவான் 16:24. அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அவை நிறைவேறாமல் போனதில்லை, நிறைவேறாமல் இருப்பதும் இல்லை. நாம் கிறிஸ்துவண்டை நெருங்கி வந்து அவருடைய முழுமையான அன்பில் களி கூறும் போது அவருடைய பிரசன்னத்தால் நம் சந்தேகமும் இருளும் மறைந்து போம். தேவன் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறார் என்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியர் 1:13. மரணத்தினின்று ஜீவனுக்குள் கடந்து சென்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்த இயலும். யோவான் 3:33. எனக்கு உதவி தேவைப்பட்டது, அதை கிறிஸ்துவில் கண்டு கொண்டேன். என் ஒவ்வொரு தேவையையும் அவர் சந்தித்தார், என் ஆத்ம பசியை தீர்த்தார். இப்பொழுது வேதத்தில் இயேசுவை பார்க்கிறேன். இயேசுவை ஏன் நம்புகிறாய் என்று கேட்கிறீர்களா? அவர் என் தெய்வீக இரட்சகர். நான் ஏன் வேதாகமத்தை நம்புகிறேன்? அது என் ஆத்மாவோடு பேசும் வேத சத்தம். என் பாதை நான் கண்டு கொண்டேன் என்று அவரால் சாட்சி சொல்ல முடியும். வேதாகமம் உண்மை என்பதற்கு, கிறிஸ்துவானவர் தேவகுமாரன் என்பதற்கு நம்மிலேயே சாட்சி ஏற்படும். தந்திரமாக புனையப்பட்ட கட்டுக்கதைகளை நாம் பின்பற்றவில்லை என்பது நமக்கே தெரியும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று பேதுரு தம் சகோதரர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். 2 பேதுரு 3:18. தேவ கிருபையில் வளருகின்ற தேவ ஜனங்கள் வேத வசனங்களை புரிந்து கொள்வதில் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதன் பரிசுத்த சத்தியங்களின் புதிய வெளிச்சத்தை இனிமையையும் காண்பார்கள். இது உண்மை என்பதை சபை வரலாறு முழுவதிலும் காணலாம். இறுதி வரை அவ்விதமாகவே அது தொடரும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 4:18. நாம் விசுவாசத்தால் இனிவரும் உலகத்தை நோக்கி பார்க்கலாம். அங்கே மனிதனின் மனோசக்திகள் தேவனோடு இணைவதாலும் ஆத்மாவின் ஆற்றல்கள் அனைத்தும் சோதிகளின் பிதாவோடு நேரடி தொடர்பு கொள்வதாகவும் நாம் அறிவுத்திறன் வளரும் என்று தேவன் தந்துள்ள வாக்குறுதியை புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய வழிநடத்துதலில் இன்று நமக்கு குழப்பமாக தெரிந்தவைகள் எல்லாம் பின்னர் தெளிவாக புரியும். இன்று புரிந்து கொள்ள கடினமாக இருப்பவைகளுக்கு பின்னர் தெளிவான விளக்கம் தெரியும். நம்முடைய அறிவு குறைவுள்ளதாக இருப்பதால் சில சம்பவங்களில் குழப்பமும் குறைபாடும் இருப்பதாக இன்று தெரியலாம். ஆனால் அவற்றின் சிறப்பான குறைபாட்டில்லாத இணக்கம் இருந்ததை நாம் பின்னர் கண்டு கொள்ளுவோம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். 1 Corinthians 13:12. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibleat awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.